சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 5, 2025. தலைப்பு: உண்மையற்ற தன்மை. கோல்டன் உரை. ஏசாயா: துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா: உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நாளாகமம். மனாசே ராஜாவாகிறபோது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச்சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகட்டி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஏசாயா. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீலரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னாலுண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்கிறார். மத்தேயு. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். மத்தேயு. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பெயல் செப்பூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே இல்லாமல் மற்றபடியில்லை என்றார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. என்னுடைய ராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னுடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லதென்றால் அதின் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதின் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதின் கனியினால் அறியப்படும். நல்ல மனுஷன் இருதமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ரோமர். அப்படியிருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் அன்பு மாயமட்டதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லா யதார்த்தமும் கடவுளிலும் அவருடைய படைப்பிலும் உள்ளது. இணக்கமானது மற்றும் நித்தியமானது. அவர் படைப்பது நல்லது. மேலும் அவர் படைக்கப்பட்ட அனைத்தையும் உருவாக்குகிறார். எனவே பாவம், நோய் அல்லது மரணம் ஆகியவற்றின் ஒரே யதார்த்தம், கடவுள் அவற்றின் மாறுவேடத்தை அகற்றும் வரை மனிதனுக்கு தவறான நம்பிக்கைக்கு உண்மையற்றவை உண்மையானதாக தோன்றும் என்ற பயங்கரமான உண்மை. அவை உண்மையல்ல, ஏனென்றால் அவை கடவுளிடமிருந்து வந்தவை அல்ல. மன உறுதி என்பது நம்பிக்கையின் விளைவாகும். மேலும் இந்த நம்பிக்கை நல்லிணக்கத்தை அழிக்கிறது. மனித விருப்பம் என்பது ஒரு விலங்கு இயல்பு, ஆன்மாவின் திறன் அல்ல. எனவே அது மனிதனை சரியாக ஆள முடியாது. கிறிஸ்தவ அறிவியல் உண்மையையும் அன்பையும் மனிதனின் உந்துதல் சக்திகளாக வெளிப்படுத்துகிறது. மன உறுதி குருட்டு, பிடிவாதமான மற்றும் தலைகீழான பசி மற்றும் ஆர்வத்துடன் ஒத்துழைக்கிறது. இந்த ஒத்துழைப்பிலிருந்து அதன் தீமை எழுகிறது. இதிலிருந்து அதன் சக்தியின்மையும் வருகிறது. ஏனெனில் எல்லா சக்தியும் கடவுளுக்கு சொந்தமானது, நல்லது. கடவுள் தாமே நல்லவராகவும் ஆவியாகவும் இருப்பதால் நன்மையும் ஆன்மீகமும் அழியாததாக இருக்க வேண்டும். அவற்றின் எதிரெதிர்களான தீமை மற்றும் பொருள், மரணப்பிழை, மேலும் பிழைக்கு ஒரு படைப்பாளர் இல்லை. நன்மையும் ஆன்மீகமும் உண்மையானவை என்றால் தீமையும் பொருள் முதல்வாதமும் உண்மையற்றவை. அவை எல்லையற்ற கடவுளின் விளைவாக இருக்க முடியாது, நல்லது. இந்த சாட்சியத்தின் பொய்மை ஒப்புக்கொள்ளப்பட்டதை கருத்தில் கொண்டு பொருள் உணர்வின் சாட்சியத்தை மறுப்பது கடினமான பணி அல்ல. பாவம் அல்லது நோயின் சாட்சியம் உண்மையாக இருப்பதால் அல்ல. மாறாக அதன் உண்மையின் மீதான நம்பிக்கையின் உறுதியின் காரணமாக கல்வியின் வலிமை மற்றும் தவறான பக்கத்தில் உள்ள அதிகப்படியான கருத்துக்களின் காரணமாக மட்டுமே மறுப்பு கடினமானதாகிறது. சரியான நேரத்தில் நோயாளிகளின் நம்பிக்கைகள் அவர்களின் உடல்களின் மீது செலுத்தும் சக்தியை அவர்களுக்கு விளக்குங்கள். அவர்களின் தவறான உணர்வை எதிர்த்து போராடவும். இதனால் மரண மனதிலிருந்து நோயின் பிம்பங்களை அழிக்கவும் அவர்களுக்கு தெய்வீக மற்றும் ஆரோக்கியமான புரிதலை கொடுங்கள். மனிதன் மனிதனின் சந்ததி அல்ல, கடவுளின் சந்ததி என்பதை தெளிவாக மனதில் கொள்ளுங்கள். மனிதன் ஆன்மீகம், பொருள் அல்ல. தீமையில் நிலையான இன்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்வதன் மூலமும் அறிவியலின் படி நன்மையின் மீது பற்றுதலை பெறுவதன் மூலமும் சீர்திருத்தம் வருகிறது. இன்பமோ துன்பமோ பசியோ மோகமோ பொருளில் அல்லது பொருளில் இருக்க முடியாது என்ற அழியாத உண்மையை இது வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் தெய்வீக மனம் இன்பம், துன்பம் அல்லது பயம் பற்றிய தவறான நம்பிக்கைகளையும் மனித மனதின் அனைத்து பாவ பசிகளையும் அழிக்க முடியும். பழிவாங்குவதில் இன்பம் காண்பது எவ்வளவு பரிதாபகரமான காட்சி! தீமை என்பது சில சமயங்களில் ஒரு மனிதனின் உயர்ந்த கருத்தாகும். அது நன்மையின் மீதான பிடிப்பு வலுவடையும் வரை. பின்னர் அவன் தீமையில் இன்பத்தை இழக்கிறான். அது அவனுடைய வேதனையாகிறது. பாவத்தின் துயரத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழி பாவத்தை நிறுத்துவதாகும். வேறு வழி இல்லை. தண்டனை பயம் ஒரு மனிதனை ஒருபோதும் நேர்மையானவனாக மாற்றவில்லை. தவறை சந்தித்து சரியானதை அறிவிக்க தார்மீக தைரியம் அவசியம். பாவம் மறக்கப்படாமல் இருக்கும் போது மன்னிக்கப்படுகிறது. பாவத்தின் நடுவில் மகிழ்ச்சி உண்மையானதாக இருக்க முடியும். உடலின் மரணம் என்று அழைக்கப்படுவது பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. கடவுளின் மன்னிப்பு பாவத்தை அழிப்பதே தவிர வேறில்லை என்ற அனுமானங்கள், இவை மிகப்பெரிய தவறுகள். கடைசி எக்காலம் ஒலிக்கும் போது, கண் இமைக்கும் நேரத்தில் அனைத்தும் மாறும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் கிறிஸ்தவ குணத்தின் வளர்ச்சியில் மனிதர்கள் ஒவ்வொரு சிறிய அழைப்பிற்கும் ஏற்கனவே அடிபணியும் வரை இந்த ஞானத்தின் கடைசி அழைப்பு வர முடியாது. நமக்கு மிகவும் தேவையானது பொறுமை, சாந்தம், அன்பு மற்றும் நற்செயல்களில் வெளிப்படுத்தப்படும் கிருபையில் வளர்ச்சிக்கான தீவிர விருப்பத்தின் ஜெபம். நமது எஜமானரின் கட்டளைகளை கடைபிடிப்பதும் அவரது முன்மாதிரியை பின்பற்றுவதும் அவருக்கு நாம் செலுத்தும் சரியான கடன் மற்றும் அவர் செய்த அனைத்திற்கும் நாம் நன்றி செலுத்துவதற்கான ஒரே தகுதியான சான்றாகும். தெய்வீக அன்பு மனிதனை திருத்தி ஆளுகிறது. மனிதர்கள் மன்னிக்கலாம், ஆனால் இந்த தெய்வீக கொள்கை மட்டுமே பாவியை சீர்திருத்துகிறது. கடவுள் அவர் அளிக்கும் ஞானத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர் அல்ல. அவர் நமக்கு கொடுக்கும் திறமைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். தவறு செய்ததற்காக ஏற்படும் துக்கம் சீர்திருத்தத்தை நோக்கிய ஒரு படி மட்டுமே, மேலும் மிக எளிதான படியாகும். ஞானத்திற்கு தேவையான அடுத்த மற்றும் பெரிய படி நமது நேர்மையின் சோதனை, அதாவது சீர்திருத்தம். இதற்காக நாம் சூழ்நிலைகளின் அழுத்தத்தில் வைக்கப்படுகிறோம். சோதனை நம்மை மீண்டும் குற்றத்தை செய்ய தூண்டுகிறது, மேலும் செய்ததற்கு ஈடாக துயரம் வருகிறது. நீதி சட்டத்தில் எந்த தள்ளுபடியும் இல்லை என்பதையும், நாம் மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டும் என்பதையும் நாம் அறியும் வரை அது எப்போதும் அப்படியே இருக்கும். ஒரு அப்போஸ்தலன் கூறுகையில், தேவனுடைய குமாரன் கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். நாம் நமது தெய்வீக முன்மாதிரியை பின்பற்றி பிழை மற்றும் நோய் உட்பட அனைத்து தீய செயல்களின் அழிவையும் நாட வேண்டும். மனிதன் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் தப்பிக்கக்கூடிய அறிவியலின் மூலம் மரண மனதின் கூற்றுகளை அழிப்பது முழு மனித குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறது. இருப்பினும் ஆரம்பத்தில் இருந்ததை போலவே இந்த விடுதலை அறிவியல் ரீதியாக நன்மை தீமை இரண்டையும் பற்றிய அறிவில் தன்னை காட்டவில்லை, ஏனெனில் விந்தையது உண்மையற்றது. மறுபுறம் மன அறிவியல் என்பது எந்த அரைகுறையான அபத்தமான அறிவிலிருந்தும் முற்றிலும் வேறுபட்டது. ஏனென்றால் மன அறிவியல் கடவுளிடமிருந்து வந்தது மற்றும் தெய்வீக கொள்கையை நிரூபிக்கிறது. நன்மையின் நோக்கங்களை மட்டுமே செயல்படுத்துகிறது. நன்மையின் அதிகபட்சம் எல்லையற்ற கடவுள் மற்றும் அவரது யோசனை அனைத்திலும் எல்லாம். தீமை என்பது ஒரு அனுமான போய். கிறிஸ்தவம் மனிதர்களை இயற்கையாகவே பொருளிலிருந்து ஆவிக்கு மாற வைக்கிறது. மலர் இருளிலிருந்து ஒளிக்கு மாறுகிறது. பின்னர் மனிதன் கண் காணாத, காது கேட்காத விஷயங்களை பெறுகிறான். மரணத்திற்குரிய மனிதன் தியாகத்தால் தவிர வேறு எந்த உலக மரியாதைகளையும் அடைய முடியாது. எனவே அவன் எல்லா உலக பண்பையும் கைவிட்டு பரலோக செல்வங்களை பெற வேண்டும் என்ற தெளிவான அச்சம் பவுலுக்கும் யோவானுக்கும் இருந்தது. பின்னர் உலகவாசியின் பாசங்கள், நோக்கங்கள் மற்றும் நோக்கங்களுடன் அவனுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. உங்கள் சொந்த இரட்சிப்பை நிறைவேற்றுங்கள் என்பது வாழ்க்கை மற்றும் அன்பின் கோரிக்கை. ஏனென்றால் இதற்காகவே கடவுள் உங்களுடன் செயல்படுகிறார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.